வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 32. வாசிப்பவர் மதுமிதா. ஒரு நாள் இரவு ஒரு தையற்காரன் அவனுடைய மேல் வேஷ்டியில் ஒரு ரூபாயை முடிந்து தோளில் போட்டுக்கொண்டு தெரு வீதி வழியாக போனான். அதை நிலா வெளிச்சத்தில் ஒரு திருடன் கண்டு அந்த தையற்காரனை பின்தொடர்ந்து சென்றான். திருடன் தொடர்ந்து வருவதை தையற்காரன் கடைக்கண்ணால் கண்டும் காணாதது போல் நடந்தான். திருடன் அரவன் செய்யாமல் கிட்ட நெருங்கி அந்த முடிச்சை கத்திரிக்கோளினால் கத்தரித்தான். உடனே தையற்காரன் திரும்பி அவன் கையில் இருந்த கத்திரியினால் திருடன் காதை கத்தரித்து விட்டான். அந்த உபத்திரவம் பொறுக்க மாட்டாமல் திருடன் கூ கூ கொலை கொலை என்றான். உடனே தையற்காரன் கூ கூ கொள்ளை என்றான். பிறகு கள்ளன் தையற்காரனை பார்த்து இந்தா உன் பணம் என்று அவன் முன்பாக விட்டறிந்தான். உடனே தையற்காரன் இந்தா உன் காது என்று விட்டறிந்தான். பிறகு அந்த தையற்காரன் திருடனை பிடித்து கொண்டு வந்து தேவராஜ பிள்ளை முன்பாக விட்டான். திருடன் தேவராஜ பிள்ளை முன்பாக குற்றத்தை ஒப்புக்கொண்டு சொல்கிறான், ஐயா நான் ஒரு பெரிய குடும்பி, எனக்கு ஒரு பெண்சாதியும் பல பிள்ளைகளும் அதிக விருத்தாப்பியமான தாய் தந்தைகளும் விதந்துவாய் போன இரண்டு சகோதரிகளும் இருக்கிறார்கள். அவர்களை சம்ரக்ஷிப்பதற்கு என்னை தவிர வேறு நாதன் இல்லை. நான் தேகப்பிரயாசப்பட்டு அவர்களை ஆதரித்து வந்தேன். இப்போது பஞ்சகாலமானதால் எனக்கு எங்கும் வேலை அகப்படவில்லை. யாசகம் கொடுப்பாரும் இல்லை. நான் ஒருவன் மட்டும் பட்டினியாயிருந்தால் எப்படியாவது சகித்து கொள்வேன். அதிவிருத்தர்களான என் தாய் தந்தையர்களும் சிறு பிள்ளைகளும் மற்றவர்களும் பல நாள் பட்டினியாயிருப்பதை பார்த்து சகிக்க மாட்டாமல் நான் இந்த திருட்டு தொழிலில் பிரவேசித்தேன். ஆனால் பெண்டுகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் நல்லவர்களிடத்திலும் திருடுகிறதில்லை என்றும், லோபிகளிடத்திலும் பாவிகளிடத்திலும் மட்டும் திருடுகிறதென்றும் நான் பிரதீட்சை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது நான் ஒரு ரூபாய் திருடினதற்காக என்னை தண்டிக்கப் போகிறீர்கள். நான் அந்த தையற்காரனிடத்தில் ஒரு ரூபாய் கடன் வாங்கி கொண்டு பிறகு அதை கொடாமல் மோசம் செய்திருப்பேனானால் என்னை தண்டிப்பீர்களா? பிரதிதினமும் 1000, 10000, 1,000,000 பொன் கடன் வாங்கி கொண்டு அந்த கடனை கொடாமல் மாறுபாடு செய்கிறவர்களுக்கு கணக்குண்டா? இவர்கள் எல்லோரும் எங்களுக்கு அண்ணன்மார்கள் அல்லவா? எங்களுடைய திருட்டுக்கும் அவர்களுடைய திருட்டுக்கும் பேதம் என்னவென்றால், நாங்கள் பொய்யும் புரட்டும் பேசாமல் எங்கள் கையில் அகப்பட்டதை கவர்ந்து கொள்கிறோம். அவர்கள் 1,000 பொய் சொல்லி கடன் வாங்கி கொண்டு பிறகு அதை கொடாமல் தக்க வைத்து கொள்ளும் பொருட்டு எத்தனையோ சூதுகளும் வாதுகளும் பொய் சத்தியங்களும் செய்கிறார்கள். அவர்களுடைய திருட்டில் பொய்யும் புரட்டும் நம்பிக்கை துரோகமும் ருண பாதகமும் கலந்திருக்கின்றன. எங்களுடைய திருட்டில் அப்படிப்பட்ட தோஷங்கள் கலக்கவில்லை. ஒரு ரூபாய் திருடின என்னை 1 மாதம் காவல் இருக்கும்படி நீங்கள் தீர்மானித்தால் பெருங்கொள்ளைக்காரர்களாகிய அந்த ருண பாதகர்களையாவது ஜீவபரியந்தம் தண்டிக்க வேண்டாமா? நான் திருட ஆரம்பிப்பதற்கு என்னுடைய தரித்திரத்தை காரணமாக சொல்லியிருக்கிறேன் அல்லவா? இப்படிப்பட்ட யாதொரு காரணமும் இல்லாமல் அநேக அரசர்கள் அந்நிய ராஜாக்களுடன் யுத்தத்துக்கு புறப்பட்டு வழிகளில் இருக்கிற கோட்டை கொத்தளங்கள் மாளிகைகளையெல்லாம் இடித்து கோடானு கோடி ஜனங்களை மாய்த்து அகப்பட்ட பொருள்களையெல்லாம் சர்வ கொள்ளை அடிக்கிறார்களே, அந்த அரசர்களும் எங்களுடைய வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லவா? அலெக்சாண்டர் முதலிய சுத்த வீரர்கள் தாங்கள் பிடித்த தேசங்களை மறுபடியும் கொடுத்து விட்டதாக அவர்களுக்கு புகழ்ச்சியாக சரித்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள். புருஷர்களையெல்லாம் கொலை செய்து அவர்களுடைய மாட மாளிகளையெல்லாம் கொள்ளையிட்ட பிறகு நிராதரவான கைம்பெஞ்சாதிகளும் சிறு பிள்ளைகளும் நிறைந்த தேசத்தை மறுபடியும் பழைய அரசனுக்கு கொடுப்பதினால் என்ன பிரயோஜனம்? அப்படி கொடுப்பது பெருமையாயிருக்குமானால் நானும் திருடிய 1 ரூபாயை மறுபடியும் அந்த தையற்காரன் முன்பாக எரிந்துவிடவில்லையா? அலெக்சாண்டர் முதலிய சுத்த வீரர்கள் தங்கள் சத்துருக்களுடைய பெண்ஜாதி பிள்ளைகளை உபத்திரவம் செய்ததில்லை என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். பெண்டுகளையும் பிள்ளைகளையும் திருடுகிறது இல்லை என்று நானும் பிரதீட்சை செய்து கொள்ளவில்லையா? ஒரு கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறீர்கள். அப்படியானால் லட்சாதி லட்சம் கொலைகளும் கொள்ளைகளும் செய்கிற அந்த அரசர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை விதிக்க வேண்டும்? பின்னும் ஜனங்கள் தாங்கக்கூடாத பல வரிகளை சுமத்தி கொடுமை செய்கிற அரசர்களும் பெருங்கொள்ளைக்காரர்கள்தானே. ஒரு கொடுங்கோல் மன்னன் அநியாய வரிகள் வாங்கினபடியால் ஒரு எளியவன் தனக்கு வரி கொடுக்க நிர்வாகமில்லை என்று அரசனுக்கு அறிவித்தான். அரசன், நீ வரி கொடுக்காவிட்டால் நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடாது என்றான். எளியவன், நான் எங்கே போவேன் என்று சொல்ல அரசன், ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு போ என்றான். எளியவன், ஸ்ரீரங்கப்பட்டினத்தை உம்முடைய அண்ணன் ஆளுகிறபடியால் நான் அங்கே போக மாட்டேன் என்று எளியவன் மறுத்துவிட்டான். இப்படிப்பட்ட கொடுங்கோல் மன்னர்களை பார்க்கிலும் நாங்கள் பொல்லாதவர்களா? நியாயாதிபதிகள் முதலிய அதிகாரிகள் பரிதானத்தை அபேட்சிக்காதபடி அவர்களுக்கு துரைத்தனத்தார் போதுமான சம்பளங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அந்த அதிகாரிகள் பிரதி வழக்கிலும் உபவாதிகளிடத்திலும் கை லஞ்சம் வாங்கி கொண்டு அதை சீரணிக்கும் பொருட்டு இரு பட்சத்தாருக்கும் சிறிது சாதகமும் சிறிது பாதகமும் பண்ணுகிறார்கள். ஒருவனுக்கு முழுதும் சாதகம் செய்யக்கூடாத பட்சத்தில் அவனிடத்தில் வாங்கின லஞ்சத்தை திருப்பி கொடாமல் இனிமேல் வரும் வழக்குக்கு அச்சாரமாக வைத்து கொள்ளுகிறார்கள். அன்றியும் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் வருஷத்துக்கு வேண்டிய வஸ்திரங்களை வியாபாரிகள் கொடுக்கிறார்கள். தானிய தவசங்களை பூபாலர்கள் கொடுக்கிறார்கள். அப்படியே உப்பு முதல் கற்பூரம் வரையில் உள்ள பல சரக்குகளையும் பல வியாபாரிகள் இலவசமாக கொடுக்கிறார்கள். நாங்கள் அமாவாசையில் மட்டும் திருடப்போகிறோம். அந்த அதிகாரிகள் அகோராத்திரம் கொள்ளையடிக்கிறபடியால் அவர்களுடைய கொள்ளைகளுக்கு எங்களுடைய கொள்ளைகள் உரை போட காணுமா? நாங்கள் திருடப்போன இடத்தில் அகப்பட்டு கொண்டு அந்த அதிகாரிகள் முன்பாக விசாரணைக்கு வரும்போது குயவனுக்கு பல நாள் வேலை, தடியடிக்காரனுக்கு ஒரு நிமிஷ வேலை என்பது போல் நாங்கள் வெகுகாலம் பிரயாசைப்பட்டு திருடி வைத்த பொருள்களை அவர்கள் ஒரு நிமிஷத்தில் தட்டி பறித்து கொள்கிறார்கள். திருடர்களிடத்திலும் திருடுகிற திருடர்கள் எப்படிப்பட்ட திருடர்களாய் இருக்க வேண்டும்? சில புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்வதினால் தோஷ பரிகாரம் ஆவதாக சில சமயிகள் சொல்கிறார்கள். ஆனால் அதை நாம் திஷ்டாந்தரமாக கண்டதில்லை. இந்த அதிகாரிகளுக்கு யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் பெரும் குற்றவாளிகளாயிருந்தாலும் குற்ற நிவர்த்தி அடைகிறார்கள். அவர்களுக்கு கொடாதவர்கள் மாசற்றவர்களாயிருந்தாலும் குற்றவாளிகள் போல தண்டிக்கப்படுகிறார்கள். சில அதிகாரிகள் ஒவ்வொரு வழக்கிலும் லஞ்சம் வாங்கினால் பெயர் கெட்டு போகும் என்று பயந்து தங்கள் கிரகங்களில் நடக்கிற சுபாசுப முதலான விசேஷ தினங்களில் சகல பொருட்களையும் வாங்கிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய கிரகங்களில் அடிக்கடி கல்யாணங்களும் ருதுசாந்திகளும் உபநயனங்களும் பிதுசுரார்த்தங்களும் வருகிற வழக்கம். ஒவ்வொரு அதிகாரியினுடைய குடும்பத்திலும் 100 பெயர்கள் இருந்தால் எத்தனை சுபாசுபங்கள் நடக்குமோ அத்தனை சுபாசுபங்கள் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் நடக்கின்றன. இதற்கு காரணம் வருமானமே என்று வேறல்ல. அதிகாரியாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் ஒவ்வொருவனுக்கு ஒரு தகப்பன் மட்டும் இருந்து இறந்து போயிருக்க வேண்டும். அப்படி இருக்க ஒவ்வொரு வருஷத்திலும் தகப்பனுக்கு பல சிரார்த்தங்கள் வருகிறது. எவ்வளவு ஆச்சரியம்! 2 பூனைகளின் வியாசியத்தை குரங்கு எப்படி தீர்த்து விட்டதோ அப்படியே சில நியாயாதிபதிகள் தீர்த்து விடுகிறார்கள். ஒரு பணியாரத்தை பிரித்து கொள்கிற விஷயத்தில் 2 பூனைகளுக்குள் விவாதம் நேரிட்டு அதை சமபாகமாக பிரித்து கொடுக்கும்படி அந்த பூனைகள் ஒரு குரங்கை வேண்டிக் கொண்டன. அந்த குரங்கு அந்த பணியாரத்தை இரண்டாக பிட்டு ஒரு தராசில் வைத்து நிறுத்தது. ஒரு பக்கத்து தட்டு கனமாயிருந்தபடியால் அதை சமன் செய்வதற்காக அந்த தட்டிலிருந்த பணியாரத்தில் ஒரு துண்டை குரங்கு வாயினால் கவ்வி விழுங்கிவிட்டது. பிறகு மற்றொரு தட்டு கீழே இழுத்தபடியால் அதிலும் ஒரு துண்டை குரங்கு வாயினால் கவ்வி தின்றுவிட்டது. இதை பார்த்த உடனே பூனைகளுக்கு பயம் உண்டாகி, ஐயா, நீங்கள் நிறுத்தது போதும், நாங்கள் திருப்தியாகிவிட்டோம், எங்களுடைய பாகங்களை எங்களுக்கு கொடுங்கள் என்று பிரார்த்தித்து கொண்டன. உடனே குரங்கு பூனைகளை பார்த்து, நீங்கள் திருப்தி அடைந்தாலும் நாம் திருப்தி அடையவில்லை. இப்படிப்பட்ட சிக்கலான வியாஜியத்தை ஆய்ந்தோய்ந்து பாராமல் அவசரமாக தீர்மானிக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு தராசை தூக்கி நிறுத்து நிறுத்து பக்ஷணத்தை துண்டு துண்டாக கடித்து பக்ஷிக்க ஆரம்பித்தது. பூனைகள் குரங்கை நோக்கி, ஓ நியாயாதிபதியே, இனிமேல் நீங்கள் சிரமம் எடுத்து கொள்ள வேண்டாம், க்ஷேமமாயிருக்கிற பணியாரத்தையாவது எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்றன. உடனே குரங்கு, நான் பட்ட சிரமத்துக்கு கூலி வேண்டாமா? சம்பளம் இல்லாமல் யாராவது உத்தியோகம் செய்வார்களா என்று சொல்லி மிச்ச பணியாரத்தையும் பக்ஷித்து விட்டது. அந்த குரங்கு செய்தது போல் விவாதப்படுகிற சொத்தை தாங்கள் அபகரித்து கொண்டு வழக்காளிக்கு ஒன்றும் கொடுக்காமல் துரத்தி விடுகிற நியாயாதிபதிகளும் உலகத்தில் இருக்கிறார்களே. கல்லுளி சித்தன் போல வழி காடுமேடெல்லாம் தவிடு பொடி என்பது போல் மாமிச பக்ஷணிகளான சில பெரிய அதிகாரிகள் அவர்களுடைய அதிகார எல்லைக்குள் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு போகும்போது அக்கம் பக்கங்களில் உள்ள ஆடு மாடு முதலிய மிருகங்களும் கோழி கொக்கு முதலிய பட்சிகளும் அதமாய் விடுகின்றன. 100 புலிகள் புறப்பட்டாலும் அத்தனை பிராணிகளை அவ்வளவு சீக்கிரத்தில் பக்ஷியா? நவதானியங்களும் வைக்கோல் புல் விறகு முதலியவைகளும் பல கிராமங்களிலிருந்து சுமை சுமையாக வருகின்றன. அந்த பெரிய அதிகாரிகளுக்கு உபயோகமான சாமான்கள் போக மீந்தவைகளை சில்லறை அதிகாரிகளாகிய துர்தேவதைகள் பங்கிட்டு கொள்ளுகிறார்கள். பின்னும் அவர்களுக்காக பந்தல் அலங்கரிக்கவும் தோரணங்கள் கட்டவும் வாழை கமுகு தென்னை முதலிய விருட்சங்களெல்லாம் வெட்டப்படுகின்றன. அவர்களுடைய சாமான்களை கொண்டு போவதற்காக ஊரிலுள்ள சகல வண்டிகளும் பலவந்தமாய் பிடிக்கப்படுகின்றன. மேற் சொல்லிய தானியம் முதலியவைகளின் கிரயமும் வண்டி வாடகையும் உடையவர்களுக்கு கிடைக்கின்றனவா அல்லவா என்பது கடவுளுக்கு வெளிச்சம். பசுவுக்கு புலியும் கிளிக்கு பூனையும் காவல் வைத்தது போல் ஜனங்களுக்கு பாதுகாவலாக சில உத்தியோகஸ்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்நியாயர்ஜிதங்கள் வாசாமகோசரமாயிருக்கின்றன. ஆனால் அவர்களுடைய செய்கைகளை திருடர்களாகிய நாங்கள் வெளிப்படுத்தினால் எங்களைப் போல நன்றி கெட்டவர்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சகாயத்தால் நாங்கள் ஜீவிக்கிறோம், எங்களால் அவர்கள் ஜீவிக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்களே துணை, எங்களுக்கு அவர்கள் துணை. எங்களுடைய அந்தரங்கங்களையெல்லாம் அவர்கள் அறிவார்கள், அவர்களுடைய அந்தரங்கங்களையெல்லாம் நாங்கள் அறிவோம். எங்களுடைய இரகசியங்களை அவர்களும் வெளியிடார்கள், அவர்களுடைய இரகசியங்களையும் நாங்களும் பிரசித்தம் செய்யும். அவர்களுடைய கிருபை இல்லாவிட்டால் எங்களில் அநேகர் தூக்கு மரத்தில் மாண்டு போயிருப்பார்கள், அநேகர் காவல் கூட வாசிகளாயிருப்பார்கள். நாங்கள் திருடுகிற சொத்தில் அவர்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கிறபடியால் அவர்கள் ஒரு நாளும் எங்களை காட்டிக் கொடார்கள். குற்றம் அற்றவர்களையும் தங்களுக்கு கொடாதவர்களையும் அவர்கள் பிடிக்கிறதேயன்றி எங்கள் சோழிக்கு வருகிறதில்லை. ஆகையால் அவர்களுடைய செயல்களை வெளிப்படுத்தாமல் ஆகாயத்தை படல் கொண்டு மறைப்பது போல் மறைத்து விடுகிறேன். வஸ்திர வியாபாரிகளுடைய புரட்டுகள் சர்வலோக பிரசித்தமானதால் அவைகளை நான் விவரிக்க வேண்டுவதில்லை. அவர்களுடைய வஸ்திரங்களின் இழைகளை எண்ணினாலும் அவர்கள் செய்யும் குத்திரங்களை எண்ணுவது அசாத்தியம். அவர்கள் பழைய ஆடையை புதிதாக்கி வெள்ளையை கருப்பாக்கி கருப்பை சிவப்பாக்கி இந்திரஜால வித்தை செய்கிறார்கள். நல்ல வஸ்திரத்தை காட்டி அதற்கு தக்க விலை வாங்கி கொண்டு மட்ட வஸ்திரத்தை கொடுக்கிறார்கள். ஒரு வஸ்திரத்தை வைத்து கொண்டு கோடி வஸ்திரம் என்கிறார்கள். 1 ரூபாய்க்கு வாங்கின துணியை 10 ரூபாய்க்கு வாங்கினதாக பட்டோலை காட்டுகிறார்கள். அவர்களுடைய மோசத்துக்கு பயந்து கொண்டே ஆடு மாடு முதலிய மிருகங்களும் பட்சிகளும் நிர்வஸ்திரமாயிருக்கின்றன. ஜைன விக்கிரகம் நிர்வாணமாயிருப்பதற்கும் சிவன் புலித்தோலையும் யானைத்தோலையும் தரித்து கொண்டதற்கு அதுதான் காரணம். இரத்தின வியாபாரிகள் செய்யும் மாறுபாடுகள் அபாரமல்லவா? செங்கல்லை மாணிக்கமென்றும் வெண்கல்லை வைரமென்றும் பசுங்கல்லை மரகதமென்றும் சொல்லி அவர்கள் சகலரையும் ஏமாற்றவில்லையா? அந்த கற்களுக்கு மாற்று உரை நிறை இல்லாதபடியால் கடல் மீனுக்கு நுழையனிட்டதே சட்டம் என்பது போல அந்த வியாபாரிகள் வாய்கொண்ட மட்டும் விலை கூறி எத்தி பறிக்கவில்லையா? சில பொடிகளை கையில் வைத்து கொண்டு கோடி பொடிகள் என்று கோடி பொய்கள் சொல்கிறார்கள். அந்த கற்கள் பிரகாசியாவிட்டால் பாட வேளையில்லை என்கிறார்கள். அவைகள் ஸ்வயம் பிரகாசம் உள்ளவைகளாயிருந்தால் எந்த வேளையிலும் பிரகாசியாமலிருப்பதற்கு காரணம் என்ன? பல வியாபாரிகள் கூடி விலை மதிக்கும் போது அவர்கள் சகலரும் அறிய வாயினால் பேசிக்கொள்ளாமல் கைகளை துணியினால் மறைத்து கொண்டு கைகளால் பேசுகிறார்கள். அன்றியும் அவர்கள் பேசுவது பரிபாஷையே அல்லாமல் சரியான பாஷையில் பேசுகிறது இல்லை. அந்த கற்கள் உலகத்தில் இல்லாமல் போனால் யாருக்கு என்ன நஷ்டம் சம்பவிக்க கூடும்? அந்த செங்கல் வெண்கல் பசுங்கல்லை பார்க்கிலும் வீடு கட்ட உதவுகிற செங்கல் வெண்கல் கருங்கல் உலகத்துக்கு முக்கியமல்லவா? நிருபயோகமான அந்த ரத்ன கற்களுக்கு ஜனங்களுடைய அறியாமையினால் மகிமை உண்டானதே என்று மற்றபடி அல்லவே. தட்டார்களுடைய புரட்டை சொல்ல எட்டாறு வாய்கள் இருந்தாலும் போதுமா? ஆயிரம் பேர் கண்ணை விழித்து பார்த்து கொண்டிருந்தாலும் அத்தனை பெயர்களுடைய கண்களையும் கட்டிவிட்டு அரை வராகனட்டை பொன்னில் கால் வராகனடை அரை வராகன் எடை பொன்னில் கால் வராகன் எடை பொன்னை திருடிக்கொண்டு செம்பை கலந்து விடுகிறார்கள். இரும்பு முதலிய உலோகங்களை தங்கம் ஆக்குகிறவாதிகளாயிருப்பதாக உலகத்தார் சொல்லுகிறார்கள். அவர்கள் இந்த தட்டார்களையன்றி வேறொருவரையும் நாம் பிரத்யக்ஷமாக கண்டதில்லை. அவர்கள் திருடு திருடி எவ்வளவு கை பழகியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சொந்த உபயோகத்துக்காக நகை செய்தாலும் கூட அதிலும் சிறிது பொன்னை திருடி கொள்வார்கள். நாம் மலையளவு பொன் கொடுத்தாலும் அதை கடுகளவாக நிறுத்து காட்டுவார்கள். அவர்கள் கடுகு அளவு பொன் கொடுத்தாலும் அதை மலையளவாக நிறுத்து காட்டுவார்கள். அவர்கள் கையில் இருக்கிற பொன் ஆறு மாற்றாயிருந்தாலும் பத்து மாற்றாக காட்டுவார்கள். நம்முடைய கையில் இருக்கிற பொன் பத்து மாற்றாயிருந்தாலும் ஆறு மாற்றாக மாற்றுவார்கள். அவர்கள் கையில் இருக்கிற இரும்பையும் தங்கமாகி கொடுப்பார்கள். ஆபரணம் செய்கிற விஷயத்தில் தட்டார்கள் செய்யும் கரவடங்களுக்கு பயந்தே சிவன் சர்ப்பாபரணம் தரித்து கொண்டதாக ஒரு புலவர் பாடியிருக்கிறார். கட்டளை கழித்துறை. ஒட்டாக ஒட்டியும் கார்பொன்னின் மாப்பொன்னு பாயமதா தட்டா திறன்பணி செய்யாதிரான் செம்பொன் மேருவினை கட்டாக கட்டி கடுவளவா நிறை காட்ட வல்ல தட்டானு கஞ்சியல்லோ அணிந்தான் சிவன் சர்ப்பத்தையே. தட்டார்கள் எட்டு நாளையில் ஒரு நகை செய்து கொடுப்பதாக ஒப்புக்கொண்டால் எட்டு வருஷத்திலும் கொடார்கள். அவர்கள் சொல்லும் சாக்குகளும் போக்குகளும் ஜாலங்களும் தெரியும் பொருட்டு பூர்வீக சங்கராச்சாரியார் காலத்தில் நடந்த ஒரு விசேஷத்தை தெரிவிக்கிறேன். சகல சாஸ்திரங்களும் வித்தைகளும் தொழில்களும் நிபுணரான அந்த சங்கராச்சாரியார் பல தொழிலாளிகளும் வந்து தம்மை பரீட்சிக்கும்படி விளம்பரம் செய்தார். அந்த பிரகாரம் பலரும் வந்து அவரை பரீட்சித்தது மட்டுமன்றி தட்டாரும் அவரை சோதிக்க வந்தார்கள். அவர் தட்டார்களை பார்த்து எட்டு நாளைக்கு பிறகு வரும்படி ஆக்ஞாபித்தார். அவர்கள் அந்தபடி வந்தார்கள். நாலு நாளைக்கு பிறகு வரும்படி மறுபடியும் உத்தரவு செய்தார். அவர்கள் அந்த பிரகாரமும் வந்தார்கள். இரண்டு நாளைக்கு பிறகு வரும்படி உத்தரம் செய்து அந்தபடிக்கு வந்து அலைந்தார்கள். பிறகு நாளைக்கு வாருங்கள் நாளைக்கு வாருங்கள் என்று அநேக மாச காலம் அவர்களை அலைக்கழித்தார். இந்த பிரகாரம் இழுத்து விடுவது கம்மாளர்களுடைய வழக்கமானதால் அவர்கள் சங்கராச்சாரியாரை பார்த்து சுவாமி, எங்களுடைய வித்தை உங்களுக்கு பூரணமாய் வந்துவிட்டது, இனிமேல் உங்களை பரீட்சிக்க வேண்டுவதில்லை என்று சொல்லி யோக்ய பத்திரிகை கொடுத்துவிட்டு போய்விட்டார்கள். வஸ்திர வியாபாரமும் ரத்ன வியாபாரமும் தட்டார் தொழிலும் உலகத்தில் நடப்பது ஸ்திரீகள் பொருட்டாகவே அல்லாமல் மற்றபடி அல்ல. உலகத்தில் ஸ்திரீகள் இல்லாமல் இருந்தால் அந்த வியாபாரிகள் இல்லாமற் போனால் ஸ்திரீகளுடைய ஜபம் நடக்குமா? அரசர்கள் தேசங்களை திருடுகிறது போல பெரிய பெரிய மிராஸ்தார்கள் தங்களுக்கு அடுத்த சின்ன மிராஸ்தார்களுடைய நிலங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் திருடி சேர்த்து கொள்கிறார்களே. இந்த ஸ்தாவர திருட்டை பார்க்கிலும் எங்களுடைய ஜங்கம திருட்டு மீசரமா? நான் இதுவரையில் மனுஷர்களுடைய சொத்தை திருடுகிற திருடர்களை பற்றி பிரஸ்தாபித்தேன். தெய்வ சொத்தை திருடுகிற திருடர்கள் எத்தனையோ பெயர்கள் இருக்கிறார்கள். தேவாலயம், தர்ம சத்திரம் முதலியவைகளின் விசாரணை கர்த்தர்களும் மற்ற உத்தியோகஸ்தர்களும் தினந்தோறும் அடிக்கிற கொள்ளைகள் எண்ணி தொலையுமா? ஏட்டில் அடங்குமா? இப்படியாக உலகத்தில் எண்ணிக்கை இல்லாத பகல் கொள்ளைக்காரர்கள் இருக்க, அவர்களையெல்லாம் தண்டிக்காமல் விட்டுவிட்டு தரித்திரத்தின் கொடுமையினால் திருட புகுந்த என்மேலே தாங்கள் குற்றம் பாரிப்பது தர்மமா என்றான். இதை கேட்டவுடனே தேவராஜ பிள்ளை அந்த திருடனுடைய குடும்ப ஸ்திதியை பற்றியும் அவனுடைய யோக்கியதையை பற்றியும் பல பெயர்களை விசாரித்தார். அவனுடைய குடும்ப விஷயத்தை பற்றி அவன் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் என்றும் தெரிந்து கொண்டு அவனை பார்த்து சொல்கிறார், நீ குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறபடியால் உன்னை தண்டிக்காமல் விடுவது நியாயப்பிரமாணத்துக்கு சரியாயிராது. ஆயினும் நீ செய்த குற்றத்தின் பழுவை குறைக்கும்படியான சில சாதகங்கள் உன் பட்சத்தில் இருக்கிறபடியால் ஒரு மாசம் மட்டும் நீ வெறும் காவலில் இருக்கும்படி அற்பமாக தீர்மானிக்கிறோம். பல நாளை திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்கிற பழமொழிப்படி நீ சொன்ன பகற்கொள்ளைக்காரர்கள் ஒரு நாள் அகப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். அவர்களுடைய தண்டனை உன்னுடைய தண்டனையைப் போல அற்பமாயிராது என்றார். அந்த திருடன் காவற்கூடத்திலிருந்து விடுதலையான உடனே தேவராஜ பிள்ளை அவனுக்கு ஒரு கிராமச் சேவகம் செய்து கொடுத்து அவன் பிரமாணிக்கமாய் வேலை பார்த்து வருகிறான். அந்த திருடனுக்கு முடிவில் நல்ல கதி வாய்த்தது போல் அவன் சொன்ன பகல் கொள்ளைக்காரர்களுக்கும் முடிவில் நல்ல கதி வாய்க்குமா என்பது சந்தோகாஸ்பதமாயிருக்கிறது. பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 32 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.